اكتفى اثره الى يوم الدين اما بعد وقد قال الله تعالى في الكتاب العزيز اعوذ بالله من الشيطان الرجيم الرحيم وسارعوا الى مغفره من ربكم وجنه عرضها السماوات والارض اعدت للمتقين صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலித்து நேர்வழி காட்டி நமக்கு வாழ்வழித்து சுகமளித்து நேர்வழி காட்டுகின்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அவனேகன் இணை துணையற்றவன், வணங்க தகுதியானவன், நம்மை பார்த்து கொண்டிருப்பவன், நம் மீது அளவற்ற அருள் கொண்டவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் புகழ்ந்து துதிக்கிறேன். அந்த அல்லாவினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக இறுதி நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் வாழ்வை அடியொட்டி வாழ்ந்த நபித்தோழர்கள், வாழுகின்றவர்கள், வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, நீயத்தோடு அல்லாஹுடைய பள்ளி வாயலில் ஒன்று குழுமி இருக்கின்ற அல்லாஹின் நல்லடியார்களே, என் அருமை தோழர்களே, எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா நிலைமைகளிலும் நம்மை படைத்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிற, நம் மீது எல்லை கடந்த அருள் சொரிந்திருக்கின்ற, நாம் ஒரு நாள் தனியாக சென்று அல்லாஹ் சந்திக்க இருக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை இயன்ற அளவு தக்குவா செய்து அவன் எடுத்து நடக்குமாறு சொன்னவற்றை இயன்ற அளவு எடுத்தும், வேண்டாம் என்று தடுத்தவற்றை ஒற்றாக தவிர்ந்து வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் நம்மை பார்த்து மூன்று மிக முக்கியமான வசியத்துகளை செய்திருக்கிறது. அந்த மூன்று முக்கியமான வசியத்துகளையும் ஒரு மனிதன் விளங்கி தனது வாழ்வில் எடுத்து நடந்தால் நிச்சயமாக அவனுடைய துனியாவுடைய இந்த வாழ்வு அது இனிப்பதை, அது சந்தோஷமாக கழிவதை அவன் கண்கூடாக கண்டுகொள்வான். நாளை நாளை மறுமையில் அவன் மகத்தான வெற்றியை அடைந்து கொள்வான். மூன்று வசியத்துகள் குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். அதிலே மிக முக்கியமான, மிக அவசியமான முதலாவது வசியத் ஹக்குல்லாஹ், அல்லாஹுடைய, அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள், சில கடமைகள். இரண்டாவது, எங்களுடைய இரண்டு விலாப்புறங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற எங்களுடைய ஆத்மாவுக்கு, எங்களுடைய உயிருக்கு, எங்களுடைய ரூஹுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள். மூன்றாவது, நாம் எந்த மனிதர்களோடு உலகத்திலே வாடுகின்றோமோ அந்த மனிதர்களோடு, அந்த மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள், கடப்பாடுகள், கடமைகள். இதில் ஆக முக்கியமானது, முதன்மையானது அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள். ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைகின்ற பொழுதும் மாலை நேரத்தை அடைகிற பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய கவலையாக, மிகப்பெரிய சிந்தனையாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டியது, நான் என்னை படைத்த ரப்பை இப்பொழுது எப்படி திருப்திப்படுத்தப் போகிறேன், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நான் எப்படி அடையப் போகிறேன் என்பதுதான் ஒரு மனிதன் சுமக்கின்ற கவலைகளில் மிக மிக பெரிய கவலையாக இருக்க வேண்டும். நாம் தூங்கச் செல்லுகிற நேரத்திலும், தூக்கத்தில் இருந்து கண் விழித்த நேரத்திலும், எனது கடன், எனது பொறுப்புகள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான பொறுப்பாக, சுமையாக, என்ன படைச்ச ரப்புல் ஆலமீனை இப்பொழுது நான் எப்படி திருப்திப்படுத்தப் போகிறேன், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நான் எப்படி அடைந்து கொள்ளப் போகிறேன். பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கிறோம், கடையிலே இருக்கிறோம், பஜாரிலே நடந்து கொண்டிருக்கிறோம், ஆபீஸில் உட்கார்ந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நமது சிந்தனையில் இருக்கிற எண்ணங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சிந்தனைகள் நமக்குள் ஊடறுக்கும், நமது தலையிலே சுற்றி கொண்டிருக்கும், எத்தனையோ பொறுப்புகள், எத்தனையோ நெருக்கடிகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உண்மையான முஃமினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் எப்படி இந்த நேரத்திலே சம்பாதிப்பது, அல்லாஹ்வை நாம் எப்படி சந்தோஷப்படுத்துவோம். ஒரு வாலிபர், ஒரு வயோதிபர், ஒரு நோயாளி, ஒரு சுகவாளி, ஒரு செல்வந்தன், ஒரு ஏழை, திருமணம் முடித்தவர் முடிக்காதவர், தொழில் உள்ளவர் இல்லாதவர், எல்லோருடைய சிந்தனையிலும் இந்த படைச்ச ரப்ப நான் எப்படி சந்தோஷப்படுத்த போகிறேன். தொழிலாளி, முதலாளி, வேலையாளி எல்லாருடைய உள்ளத்திலும் இதுதான் முதன்மையான மிகப்பெரிய சிந்தனையாக கவலையாக அவருக்கு இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் யார்? எந்த ரப்புல் ஆலமீன்? ஒன்றுமே இல்லாம இருந்த நேரத்துல என்னை படைத்து, எனக்கு காதுகள் கேட்கிற காதுகளை கொடுத்து, என்னுடைய பார்க்கிறதுக்கு அழகான கண்களை கொடுத்து, நாங்க யாராவது இதுக்கு பணம் கட்டி இருக்கிறோமா, செலவழித்திருக்கிறோமா? 24 மணி நேரங்களும் வேலை செய்யக்கூடிய இந்த இதயத்தை கொடுத்து, என்னுடைய உடம்புல ஆரோக்கியத்தை ஆபியத்தை கொடுத்து, தாயுடைய வயிற்றில் இருந்து என்னை வெளிப்படுத்தி, உணவு சாப்பிட முடியாத அந்த பலகீனமான நேரத்திலே மிகவும் ஊட்டச்சத்துள்ள பால் உணவை எனக்கு கொடுத்து, தாய் தாய்க்கு என் மீது அன்பை போட்டு, தந்தைக்கு என்னுடைய உள்ளத்திலே, அவருடைய உள்ளத்திலே என்னை பற்றிய பாசத்தை ஏற்படுத்தி, என்னுடைய முழு செலவுகளையும் யாருடையோ தலையில போட்டு, என்னை குழந்தையாக சிறுவனாக வளர வைத்து, எனக்கு அருள் செய்த ரப்பு, வாலிபத்தை அடைந்து ஆரோக்கியமாக அல்லாஹ்வுடைய பள்ளியை நோக்கி நடந்து வருவதற்குரிய ஹிதாயத் என்ற உலகத்தில் ஆக சிறந்த நியமத்தை கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீனுடைய ஹக்கை விட பிரமாண்டமான ஹக்கு என்ன இருக்கிறது? எவ்வளவு இன்பமான சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம், குடிப்புகளை குடிக்கிறோம், இவைகளையெல்லாம் யார் எனக்காக என்னை படைப்பதற்கு முன்னர் முடிவு செய்தது? அல்லாஹ் முடிவு செய்யாத ஒரு மணி அரிசை என்னுடைய வாயினால் நான் உட்கொள்ள முடியுமா? அல்லாஹ் எனக்கு என்று எழுதான ஒரு சொட்டு தண்ணீரை என்னால் குடிக்க முடியுமா? அல்லாஹ் எனக்கு என்று எழுதாத ஒரு துளி சுவாசத்தை, ஆக்சிஜனை என்னால் உள்வாங்க முடியுமா? முடியாது, முடியாது. இவ்வளவு இன்பமான வாழ்க்கையை நமக்கு வாழ வைத்திருக்கிறானே. மனிதர்கள் ஆடை இல்லாமல் தன்னுடைய உடம்பை மறைத்துக் கொள்வதற்கு கஷ்டப்படுகிற நேரத்திலே எனக்கு விதம் விதமான ஆடைகளை கொடுத்திருக்கிறானே. மனிதர்கள் ஒரு நேர சாப்பாட்டிற்காக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே அல்லாஹ் எனக்கு பல நாட்களுக்குரிய உணவை கொடுத்திருக்கிறானே. இவ்வளவு ஞானத்துகள், இன்பங்கள், உலகத்தில் எவ்வளவு அழகாக சுகண்டியாக வாழுகிறோம், மனிதர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமாக வாழுகிறோம், மனிதர்கள் வைத்திய சாலைகள்ல நோயோடு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த ஞானத்துகளை கொடுத்தவன் யார்? தொழிலை தேடி நடப்பதற்காக எனக்கு உடம்புல சக்தியை கொடுத்தவன் யார்? எத்தனையோ பேர்கள் புத்தி சுவாதீனமற்றவர்களாக, பைத்தியக்காரர்களாக அலமோதி கொண்டிருக்கிறார். எனக்கு சிந்திக்கிற அந்த சக்தியை கொடுத்து, இந்த மூளையை கொடுத்து, அறிவு ஆற்றலை கொடுத்தவன் யார்? அந்த ரப்புல் ஆலமீனுடைய ஹக்குக்கு மேல எனக்கு என்ன ஹக்கு இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, காலை நேரத்தை நாம் அடைந்தோமா, மாலை நேரத்தை நாம் அடைந்தோமா, நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது என்னுடைய ரப்பை நான் எப்படி திருப்திப்படுத்த போகிறேன்? என்னுடைய ரப்புடைய அழைப்பாளன் அழைக்கிறார், அவனுடைய சத்தம் கேட்கிறது, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் எனக்கு அதுக்கு மேல என்ன தெரிஞ்சிருக்குது? அல்லாஹ்வுடைய ஹத்தை விட என்னுடைய கவலைகள் தெரியுதா எனக்கு? அல்லாஹ்வுடைய அவமத், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விட என்னுடைய துனியா எனக்கு தெரியதா? என்னுடைய தொழில், என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய குடும்பம், குழந்தைகள் எதுவாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கடமையை விட பெரிய கடமை என்ன இருக்கிறது? அல்லாஹு அக்பர் என்ற இந்த அழைப்பு எங்களுடைய காதுகளில் ஒரு நாளைக்கு 5 முறை தொடர்ச்சியாக ஒலிக்கிறதல்லவா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது ஹக் அல்லாஹுடைய ஹக். ஒரு மனிதர் அல்லாஹுக்கு முன்னால அல்லாஹுடைய ஹக்கை விளங்கி, தன்னை அல்லாஹுக்கு முன்னால சரணடைய வைத்து, அல்லாஹுக்கு முன்னால தான் வெட்கப்பட்டு, இவ்வளவு ஞானத்துகள் எனக்கு சொரிந்த ரப்பு, அவனுக்கு நான் எப்படி மாறு செய்வது? அவன் கொடுத்த கண்ணினால், அவன் கொடுத்த காதுகளினால், அவன் கொடுத்த செல்வத்தினால், அவன் கொடுத்த ஆரோக்கியத்தினால் நான் அல்லாஹுக்கு எப்படி மாறு செய்வது? அல்லாஹ் என்ன, நான் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தால் நான் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும்! சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இந்த உணர்வு, அல்லாஹின் மீது உள்ள அச்சம், அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான், இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தண்டனை இறங்கிவிட்டால், அல்லாஹுடைய சோதனை வந்துவிட்டால், இந்த பயம், இந்த அச்சம், இந்த உணர்வு இது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹு தஆலா அவனுக்கு நலவுகளுடைய கதவை திறந்து விடுகிறான். ஹைராத்துகளை அந்த அடிமை மீது சுரிந்து விடுகிறான். துனியாவுடைய வாழ்க்கை இன்பமாக இருப்பதை அவர் கண்டுகொள்வார். அவருக்கு தெரியும் என்னுடைய நாவை எங்கே வைப்பது, என்னுடைய பார்வையை எப்படி நான் பாவிப்பது, என்னுடைய கேள்வி எந்த விஷயத்தை கேட்க வேண்டும், என்னுடைய நேரத்தை எப்படி கடத்த வேண்டும், செலவழிக்க வேண்டும், இவைகளை எல்லாம் அவர் புரிந்து கொள்வார். அவர் எங்கு போனாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், ஊர்ல, பயணத்தில, தனிமையில, கூட்டாக, எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அவர் இருக்க கற்றுக்கொள்வார். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது, எங்களோட ரெண்டு விழாப்புறங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த உயிர், இந்த ரூஹுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் இருக்கிறது. ரூஹ் என்பதை, இந்த உயிரை அல்லாஹு தஆலா இந்த உடலுக்குள் ஒரு அமானிதமாக கொடுத்திருக்கிறான். எப்பொழுது நாடுகிறானோ அந்த உயிரை அவன் வாங்கிக்
கொள்வான்.
இந்த உடல் அப்படியே ஒரு பிணமாக மாறிவிடும். உயிர் அல்லாஹை நோக்கி மேல் உயர்ந்து செல்லும். நல்ல உயிர்களை அவன் உயர்ந்த இடத்திலே, வானத்திலே அவன் வைக்கிறான். கெட்ட உயிர்களை நரகத்திலே அல்லாஹு தஆலா தள்ளி விடுகிறான். சிஜீன் என்ற சிறைச்சாலையில் அவனை அடைத்து விடுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உயிர் என்பது, நமது நஃப்ஸ், ஆத்மா என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அமானிதம். அந்த ஆத்மாவை நரகத்தில் இருந்து, அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து, அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த உயிர், அல்லாஹ் எனக்கு கொடுத்த உடல், அல்லாஹ் எனக்கு கொடுத்த உறுப்பு. அதனாலதான் ஒவ்வொரு நாள் காலையிலும் உறுப்புகள் எல்லாம் இந்த நாவை பார்த்து சொல்கிறது, நாவே, நமது நாக்கை பார்த்து சொல்கிறது, நாக்கே, நீ எந்த இடத்திலும் தடம் புரண்டு விடாதே, முன்பின்னாக பேசிவிடாதே, நீ ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதுக்குரிய தண்டனையை நாங்கள் தான் சுமந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய உயிரை நாம் நேசிக்க வேண்டும். நமது உயிருக்கு நாம் ரஹ்மத் செய்ய வேண்டும். நமது உயிர் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமானிதத்துக்கு அல்லாஹு தஆலா சில கடமைகளை வைத்திருக்கிறான் அல்லவா. இந்த உயிரை நாம் பாதுகாக்க வேண்டும். ஹராமான, அல்லாஹால தடுக்கப்பட்ட ஹராமான உணவுகளோ, குடிபானங்களோ, ஹராமான குற்ற செயல்களோ, பாவங்களோ செய்து இந்த உயிரை நாம் நரகத்துக்கு தகுதியானதாக ஆக்கக்கூடாது. எந்த உடல் ஹராத்தை கொண்டு வளர்கிறதோ, ஹராமான சம்பாத்தியம், வட்டியோடு சம்பந்தப்பட்ட, அல்லது ஹராமான கொடுக்கல் வாங்கல், ஏமாற்றுகளோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல், பிறரை ஏமாற்றி, பிறருடைய, பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நிராகரித்து, ஹராமான சம்பாத்தியத்தால் சம்பாதித்து அவர் தனது உடலை வளர்த்து கொண்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உடலுக்கு தகுதியானது நரக நெருப்புதான். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானான். இந்த உடம்பை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நமது உடலுக்கு நாம் ரஹ்மத் செய்ய வேண்டும். நமது உயிருக்கு நாம் கருணை காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா எதனை செய்ய சொன்னானோ அந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். உடலுக்கு ஒரு மனிதன் இந்த உயிருக்கு செய்கிற அருள்கள்ல, ரஹ்மத்துகள்ல, கருணை காட்டுகின்ற கருணைகளில் ஒன்றுதான் துன்யாவுடைய விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஆகிரத்துடைய விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் எங்களோட நஃப்ஸோடு நாம் மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எப்பையும் கடினத்தை வெறுக்கிறார். தீனுடைய விஷயமாக இருக்கட்டும், தீனுடைய விஷயங்களை கொண்டு கூட கூட நஃப்ஸுகளை நீங்க வேதனைப்படுத்திக் கொள்ளாதீங்க. ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், பள்ளிக்கு வெளியில் ஒரு மனிதன் கடுமையான சூடு வெயில நின்று கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, யார் இந்த மனிதன் வெயில நின்று கொண்டிருக்கிறார்? யா ரசூலல்லாஹ், அவர் தான் இருப்பதில்லை, வெயில் நின்று கொண்டுதான் இருப்பேன், தான் நிலவே இருக்க மாட்டேன், வெயில் படுமாறுதான் நான் நின்று கொண்டிருப்பேன் என்று நேர்ச்சியை வைத்திருக்கிறார். அவருடைய நேர்ச்சி என்ன? நான் நிலத்துல உட்காரக்கூடாது, நின்று கொண்டுதான் இருக்கணும். நான் நிழல் தரக்கூடிய கட்டிடங்களுக்குள்ளேயோ அல்லது மரத்துக்கு கீழே இருக்கக்கூடாது, வெயில தான் இருந்து கொண்டிருக்கணும், வானத்துக்கு கீழே இருந்து கொண்டிருக்கணும் என்று நேர்ச்சி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் அல்லாஹ் கனியுன் அன் அன் யுஅத்திப ஹாத நஃப்ஸஹு, இவர் தன்னை வருத்திக் கொள்வதை விட்டும் அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருக்கிறார். இவர் தன்னை நோவினப்படுத்துறதால் அல்லாஹ்க்கு எந்த பிரயோசனமும் ஏற்பட போறதில்லை. அவர்கிட்ட சொல்லுங்க, அவருடைய நேர்ச்சி எல்லாம் விட்டுட்டு பள்ளிக்குள்ள வந்து உட்கார சொல்லுங்க என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து அடைவதற்காக நாங்க பகலெல்லாம் நோன்பு பிடிக்க போறோம் என்று ஒரு ஆள் சொல்லிக் கொண்டார். இரவு நான் பகல்ல நோன்பு இல்லாமலே இருக்க மாட்டேன், பகலெல்லாம் நோன்பு. இன்னொரு ஆள் சொன்னாரே, நான் இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன், இரவுல தூங்க மாட்டேன். இன்னொரு ஆள் சொன்னாரே, நான் திருமணம் முடிக்க மாட்டேன், வாழ்க்கையை முழுக்க ஒரு பிரம்மச்சாரனாக திருமணம் முடிக்காதவராக இருக்க போகிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்விப்பட்டு கடுமையாக கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், நான் உங்கள் எல்லோரையும் விட அல்லாவுக்கு மிக வழிபடக்கூடியவன், அல்லாவை பயந்தவர். நான் திருமணம் முடித்திருக்கிறேன், இரவுல கொஞ்ச நேரம் தூங்குகிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தொழுகிறேன், பகல்ல சில நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறேன், சில நாட்கள்ல நோன்பை விடுகிறேன். எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களை நீங்க அநியாயமாக வருத்திக் கொள்ளாதீர்கள் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதர் வஸ்வாசுகள், தேவல்லாத சிந்தனைகள், தேவல்லாத ஊசலாட்டங்களை கொண்டு தன்னை வருத்திக் கொள்ளக்கூடாது. நிதானமாக அழகாக தன்னுடைய இபாதத்துகளை செய்ய வேண்டும். அதே போலதான் துனியாவுடைய விஷயங்களை தேர்றதுக்காக ஒரு மனிதன் தன்னை வருத்தி கொள்ள கூடாது. தன்னை தானே அதாபுல சோதனையில கஷ்டத்துல போடக்கூடாது. துனியாவுடைய சில சொத்து பத்துக்களை தேர்றதுக்காக சிலருக்கு இரவுல தூக்கம் இல்லை, சிலருக்கு பகல்ல ஓய்வில்லை, ஒழுங்கான உணவில்லை, சரியான கட்டுப்பாடு இல்லை. துனியாவுடைய சில குப்பைகளை, சில செல்வங்களை தேடிக்கொள்றதுக்காக அவர் தன்னுடைய நஷ்டம் மறந்து விடுறாரு. சின்ன வயசுல நோயாளியாகி விடுகிறார். ஏன் தூங்க வேண்டிய நேரம் புறக்கவில்லை, விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிப்பில்லை, தன்னுடைய நஃப்ஸுக்கு கொடுக்கிற கடமைகளை உரிமைகளை மறந்து விடுகிறார். தனது வியாபாரத்திற்காக, தனது ஆபீஸுக்காக, தனது காரியாலயத்திற்காக அல்லது தன்னுடைய தொழிலுக்காக தன்னை வெறுத்தி தன்னை அடாபு செய்து கொள்கிறார். இவருக்கு நோய் வந்தால் அவரே அவர்கள் அழிவுல போட்டுக்கொண்டதாக கருதப்படுவார் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய இஸ்லாம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இப்படி வழிகாட்டல. என்னுடைய நஃப்ஸுக்கு நாங்கள் ரஹ்மத் செய்ய வேண்டும். அதற்கு சொன்னார்கள், இன்னல் ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, உட கண்ணுக்கு உங்களுக்கு ஹக்கு இருக்குது, உரிமை இருக்குது, உட கண்ணுக்கு நீங்க கொடுக்கிற கடமைகள் இருக்கிறது. உரிய நேரத்துல தூங்குங்க, உரிய நேரத்துல எழும்புங்க, உரிய சாப்பாடுகளை சாப்பிடுங்க. சாப்பாட்டுல உங்களுக்கு தகுதியான ஹலாலான மட்டுமல்ல தையீபான மனமான உடம்புக்கு மிக உகர்ந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு விதித்த கட்டளை. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நஃப்ஸுக்கு நாங்கள் ரஹ்மத் செய்ய வேண்டும், எங்களுடைய நஃப்ஸுக்கு நாங்கள் அருள் காட்ட வேண்டும். அந்த நஃப்ஸ துனியாவுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் ஹலால தேட சொல்லி இருக்கிறார், ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரை பார்த்து கடுமையாக கண்டித்தார்கள். பகலெல்லாம் கழுதைகளை போல கஷ்டப்படுவார்கள், இரவெல்லாம் பிணத்தை போல உறங்கி விடுவார்கள். இப்படி இதற்கு பொதுவான ஒரு வார்த்தை ஹதீஸ்ல வந்திருக்கிறது. கழுதை போல பகலெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், அல்லாஹ் இப்படி கஷ்டப்பட சொல்லவில்லையே. இரவெல்லாம் பிணத்தை போல உறங்கி விடுகிறார்கள், கூடாது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய நஃப்ஸுக்கு நாங்கள் கொடுக்கிற ஹக்குகளை கொடுத்து முறையாக நாம் எங்களுடைய துனியாவை தேட வேண்டும், எங்களுடைய ஆகரத்தையும் தேட வேண்டும். அது தீனாக இருக்கட்டும், துனியாவாக இருக்கட்டும், அல்லாஹ் இதற்கு ஒரு அளவு ஒரு ஒரு நிர்ணயத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனிதர் அல்லாஹுடைய ஹக்குகளை நிறைவேற்றி தன்னுடைய நஃப்ஸுக்கு அவர் கொடுக்கிற சில உரிமைகளை கொடுத்து கடமைகளை நிறைவேற்றினால் மூன்றாவது அவருக்கு இருக்கிறதே தன்னோடு உள்ளவர்களுடைய ஹக், மனிதர்களுடைய ஹக். இதில் ஆக பிரமாண்டமான ஹக் ஒரு மனிதன் தனது பெற்றோருக்கு கொடுக்க வேண்டியது. அவர்கள் சொர்க்கத்துடைய இரண்டு கதவுகள், உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் நாம் பாக்கியசாலிகள். அவர்களுடைய திருப்தியில உங்களுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷம் இருக்கிறது. அவர்களுடைய துஆ போதும் உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் சுக்குநூறாகி போவதற்கு. அவர்களுடைய ஒரு கருணை பார்வை போதும் உங்களுக்கு ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைப்பதற்கு. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, தாயுடைய காலுக்கு கீழ் அல்லவா சுவர்க்கம், தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லவா அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தையர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்துடைய கதவுகளை திறந்து விடுவார். அவர்கள் மரணித்து போனால் அவர்கள் உங்களிடம் எதிர்பார்க்க கூடியது உங்களுடைய இஸ்திஃபா. அவங்கள நினைச்சு இஸ்திஃபா செய்ய அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு அது போய் சேரும். அவங்களுக்காக சில சதக்காக்கள் செய்ய, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட சகோதரர்கள், சகோதரிகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க, இவர்களை இரக்கத்தோட பாருங்க. அல்லாஹுடைய இரக்கம் உங்கள் மீது கடமையாகும். பூமியில உள்ளவர்களுக்கு யார் இரக்கம் காட்டுவார்களோ வானத்தில் உள்ளவன் இவருக்கு இரக்கம் காட்டுவார். ஹதீஸ் சொல்லி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தனக்கு கீழே தன்னுடைய ஊழியராக ஹாதிமாக இருந்த, 7 வருடங்களுக்கு மேல தன்னோடு இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசியத் செய்தார்கள். என் அருமை மகனே அப்படியே சொன்னார்கள், யா புனைய என் அருமை மகனே, இனிஸ்தபஅத அன் துஸ்பிஹ வ தும்ஸிய வ லைஸ ஃபி கல்பிக ஹிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃஅல். ஒரு வாழ்க்கையுடைய ஒரு மனிதனுடைய சந்தோஷத்துடைய அடிப்படைகளில் ஒன்றை தனக்கு 7-8 வருடம் செய்மத் செய்த தன்னுடைய ஹாதின் சேவகர் தன்னுடைய நண்பர் தன்னுடைய குழந்தைக்கு நிகராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, மகனே நீ காலையிலும் மாலையிலும் எந்த நேரத்திலும் உன்னுடைய உள்ளத்திலே எவரை பற்றிய கோபமோ குரோதமோ இல்லாத நிலையில் நீ காலை மாலை நேரத்தை அடைய முடியுமாக இருந்தால் அதை செய்து கொள் என்று சொன்னார்கள். வாழ்க்கையில் எப்பயும் சந்தோஷமாக இருக்கலாம். எங்களுக்கு துரோகம் செய்தவங்க, அநியாயம் செஞ்சவங்க, எங்களோட தவறாக நடந்து கொண்டவங்க, எங்களுக்கு முன்பின்னாக நடந்து கொண்ட மக்களுடைய கோபத்தை கவலை உள்ளத்துல சுமக்காதீங்க. அது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கும். உங்களுடைய வாழ்க்கையுடைய நிம்மதி அது கெடுத்துரும். அவருடைய அந்த சிந்தனை அல்லாஹ்வுக்காக அவரை மன்னிச்சுட்டேன் முடிஞ்சு. இதனால கிடைக்கிற முதலாவது பயன், உங்களுடைய உள்ளத்துல அலாதியான ஒரு அமைதி அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒரு இன்பம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு துரோகம் செய்தவர், உங்களுக்கு போட்டியாக நடந்து கொண்டவர், அல்லது உங்களுக்கு அநியாயம் செய்தவர், இவர்களை எல்லாம் அல்லாஹ் உனக்காக நான் இவர்களை மன்னித்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொலை செய்ய வந்தவங்களை மன்னிச்சாங்க தானே, தன்னுடைய குடும்பத்தோட குடும்பத்தில உள்ள ஆக முக்கியமான உயிருக்கு நிகரான மனிதர்களை கொலை செய்தவர்களை எல்லாம் இன்னைக்கு நான் உங்களை எல்லாரையும் மன்னிச்சுட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா? தன்னை கணத்துல போட்டு கொலை செய்த தன்னுடைய சகோதரர், கொலை செய்ய முற்பட்ட தனது சகோதரர்கள், தான் அரசனாக இருக்கிற நேரத்துல தனக்கு முன்னால வந்து, அரசரே எங்களுக்கு ஏதாவது பிச்சைய கொடுங்க, சதகாக்கள் இருந்தா கொடுங்க என்று சொன்ன நேரத்துல, சகோதரர்களே நீங்க யூசுஃபுக்கு என்ன செஞ்சீங்க தெரியுமா என்று கேட்டார்கள் அல்லவா யூசுப். நீங்களா யூசுப் ஓம், என்ன கணத்துல போட்டு என்னுடைய வாப்பாவில இருந்து நான் பிரிந்து நான் அழிய வேண்டும் என்று எனக்கு என்ன கணத்துல போட்ட நீங்க, ஆனால் உங்களை நான் மன்னித்து விட்டேன், லாத்த ஸ்ரீபாலைக்கு முடியும், உங்களை நான் இதுக்கு பிறகு பழிக்க மாட்டேனோ அதை மறந்துட்டேன் என்று சொன்னார்கள் அல்லவா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாழ்க்கையுடைய நிம்மதி இங்க தான் இருக்கிறது. ஆனா நாங்க ஆரம்பிக்கணும், எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளைகள், எங்களோட தாய் தந்தையர்கள், எங்களோட சகோதரர்கள் எங்களுக்கு செய்ததிலிருந்து ஆரம்பிப்போம். நான் அவர்களை மன்னிச்சிட்டேன், என்னோட உள்ளத்துல யார பத்திய குரோதம் விரோதம் கோபம் ஒன்றும் இல்லை, யாருக்கு நான் பழி வாங்குறதில்லை. இந்த சிந்தனையை கொண்டு வந்தீங்கன்றா உலகத்தில் நீங்க பாக்கியசாலிகள். நீங்க குடில இருங்க, மாடியில இருங்க, செல்வத்தோடு இருங்க, வறுமையோடு இருங்க, பருவாயில் நல்லா முடிவு செய்தது, ஆனால் உங்களோட வாழ்க்கையையும் சந்தோஷமாக இருக்கும். இதுதான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு காட்டித்தர்ற இன்பமான இன்பமான வழிமுறைகள்ல ஒன்று. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய வெற்றிக்காக இப்படியான வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். நாங்க அல்லாஹுடைய திருப்தியை நாடி அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றி எங்கட நஃப்ஸுக்கு நாங்க இரக்கம் காட்டி அதை பாவத்துல போடாம அதை அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நஃப்ஸாக நாம் இதை மாற்றிக்கொண்டே எங்களுடைய சகோதரர்களுடைய கடமைகளை எங்களால் கொடுக்க முடியுமான கடமைகளை நாங்கள் செய்து அவர்களை மதித்து எங்களோட உள்ளத்துல யார பத்திய கோபம் குரோதம் இல்லாதவர்களாக வாழ பழகுவோமாக இருந்தால் நாம் பூமியில சந்தோஷத்தோட அல்லாஹுடைய பொருத்தத்தோட நாம் வாழுவோம். மறுமையில பாக்கிய பெற்ற வெற்றியாளர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹு தஆலா இப்படியான பாக்கியதாரிகளாக நம்மை ஆக்கி அறிவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லாம் என்ன விஷயங்களை கேட்டோமோ பேசினோமோ அதனுடைய அமல் செய்கிற தோப்பியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எஹ்லாஸ் என்ற மன தூய்மை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நல்ல மனிதர்களாக நம்மை வாழ வைப்பாயாக. யாழ்லாம் அந்த குர்ஆனை எங்களுக்கு விளங்கப்படுத்தி தந்துடுவாயாக. நல்ல விஷயங்களை கேட்டு அதை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய கடமையை யாழ்லாம் உலகத்துல எந்த நேரத்திலும் யாழ்லாம் வாழக்கூடிய நேரத்துல உன்னுடைய ஹக்கை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனையாக நீ மாற்றி விடுவாயாக. யாழ்லாம் எங்கிருந்தாலும் உன்னை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவாயாக. உன்னை திருப்திப்படுத்த முயற்சி செய்பவர்களாக நம்மை மாற்றுவாயாக. உன்னை திருப்திப்படுத்தி கொண்டு நீயும் எங்களை பொருந்திக்கொண்ட நல்ல மனிதர்களாக நம்மை மாற்றுவாயாக. துனியாவில் ஆசியத்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. ஆசிரத்தில் நபிமார்கள் சித்திய திங்கள் சுகதாக்களோடு தினத்து சிறுதோசுடைய வார்த்தைகளாக நம்மை ஆக்கிவாயாக. நமது மனைவி மக்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் மீனான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து பாக்கியதாரிகளாக நம்மை ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.